السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله، نحمده ونستعينه ونستهديه، ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له، ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن محمدًا عبده ورسوله. والصلاة والسلام على أشرف الخلق محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين، أما بعد. فيا عباد الله، أوصيكم وإياي أولا بتقوى الله. يقول الله تبارك وتعالى في كتابه العزيز وفرقانه المجيد، أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وتوبوا إلى الله جميعا أيها المؤمنون لعلكم تفلحون. صدق الله مولانا العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم: اتق دعوة المظلوم فإنه ليس بينها وبين الله حجاب. رواه البخاري. صدق النبي صلى الله عليه وسلم. சர்வபுகழும் கூடான கூடி படைத்தினங்களை படைத்து அவற்றுக்கு மத்தியிலே மிகவும் கண்ணியமான சிருஷ்டியாக மனிதனையும் படைத்து அவன் இந்த உலகத்திலே வாழ்வாங்கு வாழ்ந்து மறு உலகத்திலும் வெற்றி பெற வேண்டும், ஜெயம் பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு காலத்திற்கு காலம் நபிமார்களை அனுப்பி வைத்து எங்களையெல்லாம் முஸ்லீம்களாக வாழ வைத்த அந்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தாலாவுக்கு சொந்தமானதாக அல்ஹம்துலில்லாஹ். சாந்தியும் சமாதானமும் அவனுடைய தூதர் எங்களுடைய தலைவர் இறுதி நபி முஹம்மத் முஸ்தபா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய குடும்பத்தவர்கள், அவர்களுடைய தோழர்கள், இந்த தீனுல் இஸ்லாம் இந்த உலகத்திலே உயர்ந்ததாக சிறந்ததாக இருக்க வேண்டும் என்பதற்காக யாரெல்லாம் தங்களுடைய உயிர்களையும் சொத்து செல்வங்களையும் மற்றுமுண்டான வளங்களையும் தியாகம் செய்தார்களோ அப்படிப்பட்ட நல்லடியார்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக. புனிதமான ஜும்ஆவிற்கு வருகை தந்து இந்த புனிதமான ரமலானுடைய மாதத்திலே இஃத்திகாஃபுடைய நியத்தோடு அல்லாஹ்வுடைய மாளிகையிலே அமர்ந்திருக்கின்ற அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவை உள்ளும் புறமும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா இடங்களிலும் அஞ்சி பயந்து தக்வா செய்து கொள்ளும்படி முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்கின்றேன். அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா செய்த மிகப்பெரிய ஒரு கிருபை இந்த ரமலானுடைய மாதத்தை அடைய கிடைத்தது மாத்திரமல்ல, அதனுடைய கடைசி பத்திலும் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹு தஆலா எங்களுக்கு தந்திருக்கிறான். இந்த கடைசி பத்து ஆகின்ற சந்தர்ப்பத்திலே லைலத்துல் கதருடைய இரவை தேடக்கூடியவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். அதே நேரத்தில் இந்த இதுவரைக்கும் நாங்கள் நோற்ற இந்த நோன்புகள், நாங்கள் செய்த இந்த அமல்கள் எந்தளவு தூரம் போதுமானவையாக இருக்கின்றன என்பதனை பற்றியும் ஒரு மீள் பரிசீலனை செய்வதற்கான ஒரு சந்தர்ப்பமாக இந்த நாட்களை நாங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும். இத்தனை நாட்களை நாங்கள் ரமதானிலே கடத்தினோம். எமது வாழ்க்கையில், தனிப்பட்ட வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில், சமூக வாழ்க்கையில் மாத்திரமல்ல, எங்களுடைய உள்ளத்தின் எண்ணங்களிலும் சிந்தனைகளிலும் இந்த புனிதமான ரமலான் எந்தளவு தூரம் மாற்றங்களையும் தாக்கங்களையும் விளைவித்திருக்கின்றது என்பதனை பற்றி மிகவும் கடுமையாக தீவிரமாக நாங்கள் சிந்திக்க வேண்டிய கடமையில் இருக்கின்றோம். கனிமிக்க சகோதரர்களே, பெரியார்களே, ரமலான் என்பது வெறுமனே பசியோடும் பட்டினியோடும் இருக்கின்ற ஒரு மாதத்துக்கு பெயர் அல்ல. இந்த ரமலானை ஒரு ஆத்மீக குளியலறை என்று சொல்லுவார்கள். ஒரு மனிதன் இந்த ரமலானுக்குள் நுழைந்து விட்டு வெளியே வருகின்ற பொழுது அவனுடைய உள்ளத்திலே ஆத்மாவிலே ஒட்டி இருக்கின்ற சகல விதமான பாவங்களும் களையப்பட வேண்டும். அதே நேரத்தில் அவனுடைய உறுப்புகளாலும் அவனுடைய பேச்சுக்களாலும் அவன் செய்கின்ற அனைத்து பாவங்களிலிருந்தும் அவன் விடுதலையாகி ஒரு புது மனிதனாக, ஒரு புது ஜென்மமாக இந்த உலகத்தில் மாற வேண்டும் என்பதுதான் அல்லாஹு தஆலாவுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் தக்வா உள்ளவர்களாக மாற வேண்டும் என்ற எதிர்பார்க்கையோடுதான் ரமலானுடைய நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹு தஆலா சொல்லுவதனுடைய ரகசியம் அதுவாக இருக்கிறது. எனவே பெரியார்களே, சகோதரர்களே, பேசக்கூடிய நானாக இருக்கலாம், கேட்கக்கூடிய நீங்களாக இருக்கலாம். இந்த சந்தர்ப்பத்திலே ரமலான் எம்மிலே இதுவரைக்கும் ஏற்படுத்திய மாற்றங்களை பற்றி நாங்கள் சிந்திக்க வேண்டும். நாம் ஓதிய குர்ஆனின் அளவு எவ்வளவு, நாம் செய்த திக்ருகள் எவ்வளவு, நாம் எவ்வளவு காலம், நாம் எவ்வளவு எத்தனை நாட்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி கால் கடுக்க நின்று வணங்கியிருக்கிறோம். எமது உள்ளத்திலே இந்த சமுதாயத்தை பற்றிய இரக்கமும் அன்பும் பாசமும் ஏற்பட்டிருக்கிறதா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சஹாபாக்கள் சொல்லுகின்ற பொழுது, அஜுவதமா யகூனு ஃபீ ரமலான், ரமலானிலே அவர்கள் மிகவும் அதிகமாக கொடை கொடுக்கக்கூடியவர்களாக, மற்றவர்களுக்கு தங்களுடைய தர்மங்களை வழங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று சொன்னார்களே, அப்படியான ஒரு பண்பு, ஈகைக்குரிய பண்பு, தர்மம் செய்யக்கூடிய பண்பு, எங்களை போன்றே மற்றவர்களையும் மதிக்கக்கூடிய பண்பு எங்களிடத்திலே எந்த அளவு தூரம் வந்திருக்கிறது, ஒரு பொது நலனியாக நாங்கள் எந்த அளவு தூரம் மாறியிருக்கிறோம் என்பதனை பற்றியும் சிந்திப்பதற்கான ஒரு அருமையான சந்தர்ப்பமாக இருக்கிறது. ஒரு மனிதனை சாதாரண ஒரு மனிதன் என்ற நிலையிலிருந்து விடுவித்து, ஒரு மிருகம் என்ற நிலையிலிருந்து விடுவித்து, அவனை ஒரு மனித புனிதனாக, இந்த உலகத்திற்கு சேவை செய்யக்கூடியவனாக, மற்றவர்களுடைய கஷ்டத்திலும் துன்பத்திலும் பங்கெடுக்கக்கூடியவனாக மாற்றுகின்ற ஒரு மகத்தான ஒரு பணியை இந்த ரமலானுடைய மாதம் செய்கிறது. அப்படியான அந்த ரமலானை அடைந்தும் கூட நாம் எத்தனை பேர் அந்த அரிய சந்தர்ப்பத்தை, அந்த பொன்னான வாய்ப்பை பயன்படுத்தி இருக்கிறோம் என்று நாங்கள் சிந்திக்க வேண்டும். அருமை சகோதரர்களே, பெரியார்களே, எமது வாழ்க்கையில் அந்த மாற்றம் ஏற்பட்டில்லாவிட்டால் இன்னும் எஞ்சியிருக்கக்கூடிய இந்த நாட்களிலாவது அந்த முயற்சியை நாங்கள் செய்வதற்கும் நாங்கள் கட்டாயமாக பாடுபட வேண்டியிருக்கிறது. அருமை சகோதரர்களே, பெரியார்களே, இந்த சந்தர்ப்பத்தில் இந்த ரமலான் எங்களிடம் எதிர்பார்க்கின்ற மிக முக்கியமான ஒரு பண்பை பற்றி சற்று விரிவாக பேசுவது பொருத்தமாக இருக்கும் என்று கருதுகிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரமலானுடைய மாதத்தை ஒரு மனிதன் அடைந்தும் அதிலே பாவ மன்னிப்பு எடுத்துக் கொள்ளாமல், தன்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளாமல் இருக்கின்றானோ அவன் அல்லாஹ்வுடைய அருளை விட்டும் தூரமாகட்டும் என்று ஒரு துவாவை செய்திருக்கிறார்களே. அப்படியாக இருந்தால் இந்த ரமலானுடைய மாதத்திலே பாவ கரைகள் அற்றவர்களாக நாம் மாறி இருக்க வேண்டுமே என்று நாங்கள் சிந்திக்க வேண்டும். அருமை சகோதரர்களே, பெரியார்களே, சுவர்க்கத்திலே நுழையக்கூடிய நல்லடியார்கள் முத்தகீன்களுடைய மிக முக்கியமான பண்புகளில் ஒன்றாக இருப்பது அவர்கள் மகுபரத்தை தேடுவார்கள் என்பதாகும். என்றுதான் அல்லாஹு தாலா சொல்லுகின்றான். அந்த குர்ஆனுடைய வசனம் முடிவடைகின்ற சந்தர்ப்பத்திலே அல்லாஹு தாலா சொல்லுவது, இப்படியானவர்கள் தான் தக்வா உள்ளவர்கள் என்று சொல்லுகிறான். எனவே இந்த ரமலானுடைய மாதத்திலே நாங்கள் புது மனிதர்களாக, புது சிந்தனை உள்ளவர்களாக, பாவக்கரைகளிலிருந்து தூரமானவர்களாக மாறியிருக்கிறோமா என்று சிந்திக்க நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். இப்படியான சந்தர்ப்பத்தில் நாம் அதிகமாக பாவ மன்னிப்பு தொடர்பான உபன்யாசங்களை கேட்டிருப்போம். ஆனால் பாவ மன்னிப்பை பற்றிய யதார்த்தத்தை நாங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். மனிதன் என்பவன் களிமண்ணினால் படைக்கப்பட்டிருப்பதன் காரணமாகவும், ஷைத்தான் என்பவன் அவனுடைய விரோதியாக இருப்பதன் காரணமாகவும், மனோ இச்சைகளுக்கு மனிதன் அடிப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருப்பதன் காரணமாகவும் இயல்பாகவே அவன் பாவம் செய்கிறான். பாவத்தின் பால் மீளக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் மனிதனிலே இருக்கின்றது. அப்படியான மனிதன் பாவங்களை செய்கின்ற பொழுது, அவன் தௌபா கேட்கின்ற பொழுது அல்லாஹு தாலா அவனுக்கு மன்னிப்பு வழங்குகிறான். நீங்கள் அனைவரும் அல்லாஹு தாலாவிடத்திலே மீண்டு வந்து பாவ மன்னிப்பு கேருங்கள் என்றுதான் அல்லாஹு தாலா சொல்லுகின்றான். எனவே இந்த பாவ மன்னிப்பு சம்பந்தமான சில விவரங்களை நாங்கள் தெரிந்திருக்க வேண்டும். அருமை சகோதரர்களே, பெரியார்களே, பாவங்கள் பல வகைப்படக்கூடியவைகள். அந்த பாவங்கள் ஒவ்வொன்றுக்கும் வித்தியாசமான முறையிலே நாங்கள் தௌபா கேட்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். பாவங்களை சிறிய பாவங்கள், பெரிய பாவங்கள் என்று பிரிப்பார்கள். அல்லாஹு தாலாவுக்கு ஒரு மனிதன் செய்கின்ற பாவங்கள், அடியார்களுக்கு செய்கின்ற பாவங்கள் என்று இன்னொரு வகையாக பிரிப்பார்கள். மனிதனுடைய உள்ளத்தால் செய்கின்ற பாவங்கள், உடல் உறுப்புகளால் செய்யக்கூடிய பாவங்கள் என்று இன்னொரு வகையிலே பாவங்களை பிரிப்பார்கள். சில வகையான பாவங்கள் இருக்கின்றன, அந்த பாவங்களால் மனிதன் தனிப்பட்ட முறையில் மாத்திரம்தான் பாதிக்கப்படுவான். இன்னொரு வகையான பாவம் இருக்கிறது, அப்படியான பாவங்களால் அவன் மாத்திரமல்ல, அவனை சூழ இருக்கின்ற பலரும் பாதிக்கப்படுவார்கள். நீண்ட தாக்கத்தை, மிக வருஷங்கள் அதிகமான தாக்கத்தை அப்படியான பாவங்கள் விளைவிக்கக்கூடியவையாக இருக்கின்றன. இப்படியாக பாவங்கள் வித்தியாசப்படுகின்ற சந்தர்ப்பத்திலே அந்த ஒவ்வொரு வகையான பாவங்களுக்கும் வித்தியாசமான முறையிலே தௌபா செய்ய வேண்டிய ஒரு கடப்பாடு எங்களுக்கு இருக்கிறது. அந்த வகையிலே பாவங்களிலே மிக முக்கியமான இரண்டு வகைகள் பற்றி நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். மனிதன் தனக்கே செய்து கொள்கின்ற பாவங்கள், மனிதன் மற்றவர்களுக்கு செய்கின்ற பாவங்கள் என்ற ஒரு பகுதியையும், தனக்கு செய்கின்ற அநியாயத்தையும், தனது ரப்புக்கு செய்கின்ற அநியாயங்களிலே பெரும்பாவங்கள் என்று வரக்கூடிய பகுதியையும் பற்றி நாங்கள் தெரிந்திருக்க வேண்டும். அருமை சகோதரர்களே, பெரியார்களே, நாங்கள் பொதுவாக இந்த ரமலானை பற்றி கேள்விப்படுகின்ற பொழுது நரக விடுதலை கிடைக்கும் என்று கேள்விப்பட்டிருக்கிறோம். நாம் செய்யக்கூடிய இந்த நோக்கக்கூடிய பாவம், இந்த நோன்பினால் பாவங்கள், முன் சென்ற பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் என்று கேள்விப்படுகிறோம். ஆனால் ஒன்றை மாத்திரம் மனதிலே கொள்ள வேண்டும், இப்படியாக மன்னிக்கப்படக்கூடிய பாவங்கள் சிறு பாவங்கள் மாத்திரம்தான். நாங்கள் நோக்கக்கூடிய நோன்புகளாக இருக்கலாம், ஓதக்கூடிய குர்ஆனாக இருக்கலாம், நாம் தொழக்கூடிய தொழுகைகள் சுன்னத்தான தொழுகைகளாக இருக்கலாம், அவற்றின் மூலமாக மன்னிப்பு கிடைப்பது இன்னல் ஹசனாத் யுதஹிபுன சையிஆத், நிச்சயமாக நற்காரியங்கள் எல்லாம் பாவங்களை அழித்துவிடும் என்று குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சொல்லி இருக்கின்றானே, அந்த பாவங்கள் சிறு பாவங்கள் மாத்திரம்தான். பெரும்பாவங்களாக இருந்தால் கட்டாயமாக அவற்றுக்காக வேண்டி மனிதன் பச்சாதாகப்பட வேண்டும், அல்லாஹு தாலாவோடு சம்பந்தப்பட்ட பெரும்பாவங்களாக இருந்தால். ஆனால் அடியார்களோடு சம்பந்தப்பட்ட பெரும்பாவங்களாக அந்த பாவங்கள் இருக்குமாக இருந்தால் கட்டாயமாக அவர்களிடமிருந்து முதலில் அவன் விடுதலையாக வேண்டும். அதற்கு பிறகுதான் அல்லாஹு தாலாவிடத்திலே சென்று பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும். யா அல்லாஹ், ரப்பே, நான் இந்த மனிதனுக்கு அநியாயம் செய்திருந்தேன், இந்த மனிதனுக்கு கொடுக்க வேண்டிய ஹக்குகளை கொடுக்காமல் இருந்தேன், இப்போது அவற்றிலிருந்து நான் விடுதலையாகி விட்டேன், அந்த சம்பந்தப்பட்ட மனிதனுடைய மனதை நான் குளிர செய்து விட்டேன், அந்த மனிதனை நான் திருப்திப்படுத்தி விட்டேன், அவனுக்கு கொடுக்க வேண்டிய பணங்களை கொடுத்து விட்டேன், அவனிடம் சம்பந்தமாக மன்னிப்பு கேட்டு விட்டேன், எனவே ரப்பே, நீ எனக்கு மன்னிப்பு தருவாயாக என்று கேட்கின்ற பொழுது மாத்திரம்தான் அந்த மனிதன் மன்னித்தால் மாத்திரம்தான் அந்த பாவங்களுக்கு மன்னிப்பு கிட்டும் என்பது இஸ்லாத்தினுடைய அடிப்படையான ஒரு கொள்கையாக இருக்கிறது. அருமை சகோதரர்களே, சிறு பாவங்களாக இருந்தால் அல்லாஹு தாலாவிடத்திலே பாவம் மன்னிப்பு கேட்டு அவன் தன்னுடைய அருள் கண் கொண்டு அவற்றை மன்னித்து எங்களை எல்லாம் புனிதர்களாக மாற்ற முடியும். அதே நேரம் அவனோடு சம்பந்தப்பட்ட பாவங்களாக இருக்கலாம், நாங்கள் சொல்லாமல் இருந்திருப்போம் கடந்த காலங்களிலே, அதே நேரம் கடமை, அதாவது ஹஜ்ஜுடைய கடமை விதியாக இருந்தும் நாங்கள் அந்த ஹஜ்ஜை செய்யாமல் இருந்திருப்போம், இப்போது நாங்கள் பச்சாதாகப்படுகிறோம், கப்பிடத்திலே வந்து கண்ணீர் மல்கி கேட்கிறோம், யா அல்லாஹ், இந்த பாவங்களை மன்னித்து விடுவாயாக என்று அவன் விரும்பினால் அந்த பாவங்களை மன்னிக்க கூடியவன் அர்ஹமுர் ராஹிமீனாக இருக்கிறான், எனவே அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனாலும் சகோதரர்களே, பெரியார்களே, மனிதர்கள் செய்யக்கூடிய பெரும்பாலான பாவங்கள் அல்லாஹு தாலாவோடு சம்பந்தப்பட்ட பாவங்கள் அல்ல, மனிதர்கள் தமக்கு மத்தியிலே செய்து கொள்கின்ற அநியாயங்கள் தான் உலகத்திலே இருக்கின்ற பாவங்களிலே சுமார் 75% பாவங்களாக இருக்கின்றன. அத்தகைய பாவங்கள் பெரும்பாலும் அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் கபாயிர் என்று பெயரிட்டு அழைக்கப்பட்டிருக்கின்றன. கபாயிர் என்றால் பெரும் பாவங்கள் என்று நாங்கள் சொல்லுவோம். அத்தகைய பாவங்களுக்கு சம்பந்தப்பட்ட அடியார்கள் மன்னிப்பு வழங்காமல் அல்லாஹு தஆலாவிடம் இருந்து மன்னிப்பு கிட்டவே கிட்ட மாட்டாது. இது அல்லாஹு தஆலாவுடைய நீதி என்ற அந்த கோட்பாட்டின் பாற்பட்ட ஒரு அம்சமாக இருக்கிறது. முஸ்னத் அஹமத் என்ற கிரந்தத்திலே வந்திருக்கின்ற ஒரு ஹதீஸை நாங்கள் பார்ப்போம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பாவங்களை நாங்கள் மூன்றாக பிரிக்க முடியும். முதலாவது வகை பாவம் ஒரு மனிதன் ஷிர்க் வைக்கின்ற பாவம். இந்த பாவத்திற்கு அல்லாஹு தஆலா மன்னிப்பை வழங்கவே மாட்டான். ஷிர்க்கிலிருந்து ஒரு மனிதன் விடுதலையாகி ஈமானுடைய வட்டத்துக்குள் வர வேண்டும், வந்து பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும். அப்படி இல்லாமல் அவன் ஷிர்க்கோடு இறப்பானாக இருந்தால், மௌத்தாகுவானாக இருந்தால், அவனுக்கு நிச்சயமாக சுவர்க்கம் ஹராமாக்கப்படுகிறது. எனவே மன்னிப்பே வழங்கப்படாத முதலாவது பாவமாக ஷிர்க் இருக்கிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இரண்டாவது வகை பாவம் அல்லாஹு தஆலாவுக்கு செய்கின்ற பாவம் அல்ல, அடியார்களுக்கு செய்கின்ற பாவம். அத்தகைய பாவங்களை பொறுத்தவரையிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் கிஸாஸ் லா மஹாலா, நிச்சயமாக அதற்கு குற்ற பரிகாரம் தேடப்பட வேண்டும், பழிக்கு பழி எடுக்கப்பட வேண்டும், அப்படி இல்லாத போது அத்தகைய குற்றங்கள் மன்னிக்கப்படவே மாட்டாது என்று சொன்னார்கள். இரண்டாவது வகையான பாவம் மனிதர்கள் அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய குற்றங்கள், அல்லாஹு தஆலாவுடைய ஹக்கிலே செய்யப்படக்கூடிய குறைபாடுகள். அப்படிப்பட்ட குற்றங்களை பொறுத்தவரையில் அல்லாஹு தஆலா நாடினால் அவற்றை மன்னிப்பான் என்று ஷிர்க்கை தவிர உள்ள ஏனைய பாவங்களை பற்றி மூன்றாவதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அருமை சகோதரர்களே, பெரியார்களே, இந்த சந்தர்ப்பத்தில் முஸ்னத் அகமது என்ற இந்த கிரந்தத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த இரண்டாவது வகை பாவங்களை பற்றித்தான் நாங்கள் அதிகமாக சிந்திக்க வேண்டும். மனிதர்கள் மனிதர்களுக்கு செய்யக்கூடிய பாவம், ஒரு மனிதன் சக மனிதனுடைய உயிரின் மீது செய்யக்கூடிய அத்துமீறல், அவனுடைய உடைமைகளின் மீது செய்யக்கூடிய அத்துமீறல், அவனுடைய மானத்தின் மீது, அவனுடைய மனதின் மீது செய்யக்கூடிய அத்துமீறல்கள் இருக்கின்றனவே, அத்தகைய அத்துமீறல்கள், அத்தகைய பாவங்களை பொறுத்தவரையில் நிச்சயமாக மனிதர்கள் மன்னிக்காத வரைக்கும் அல்லாஹு தஆலாவிடத்திலே மன்னிப்பு கிடையாது என்ற கருத்தை மிகவும் ஆணித்தரமாக ஏகோபித்து இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எனவே நாங்கள் சிந்திக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு ஹதீஸ் பின்வருமாறு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதா ஹலசல் முஃமினூன ஃபின்னார் ஹபிஸூ பிகன்தரத்தின் பைனல் ஜன்னா வன்னார் ஃபயதகாஸூன மபாலிம கானத் பைனஹும் ஃபித் துன்யா ஹத்தா இதா நுக்கு வஹுதிபு உதின லஹும் பிதுஹூலில் ஜன்னா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மூமின்கள் எல்லோரும் நரகத்திலிருந்து விடுதலையாகி சென்று கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்திலே, உண்மையில் அல்லாஹு தஆலாவுக்கு செய்ய வேண்டிய அந்த கடமைகளில் குறைபாடு செய்துவிட்டு நரகத்திற்கு சில மூமின்கள் சென்றிருப்பார்கள். தொழாததன் காரணமாக, ஹஜ் இருக்காததன் காரணமாக, நோன்பு செய்யாததன் காரணமாக, இப்படியாக அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளிலே குறைபாடு செய்துவிட்டு மனிதர்கள் நரகத்திற்கு போய் அவற்றுக்குரிய அந்த கால அளவை முடித்துவிட்டு திரும்பவும் சுவர்க்கத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்திலே, இப்போது அவர்கள் அந்த நரகத்திற்கும் சுவர்க்கத்துக்கும் இடையில் இருக்கின்ற ஒரு பாலத்திலே தடுத்து நிறுத்தப்படுவார்கள். கன்தரத்துன் பைனல் ஜன்னத்தி வன்னார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சுவர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் இடைப்பட்ட ஒரு பாலம் அங்கு போடப்பட்டிருக்கும். ஃபயதகாஸூன மதாலிமக்கானத் பைனஹும், அந்த பாலத்திலே நின்ற வண்ணம் தான் அவர்கள் பரஸ்பரம் ஒருவர் இன்னொருவரை பழிவாங்கிக் கொள்வார்கள். பழிவாங்கிக் கொள்வது என்றால் என்ன? நான் உலகத்திலே வாழுகின்ற பொழுது ஒரு மனிதனுக்கு அடித்திருப்பேன், நான் பாவ மன்னிப்பு கோராமல் மௌத்தாகி இருந்தால் அந்த மனிதன் பாலத்திலே என்னை பார்த்து கொண்டிருப்பான், எனக்கு அடிப்பதற்கு பார்த்து கொண்டிருப்பான், நான் அவனுக்கு அடிப்பதற்கு சந்தர்ப்பத்தை வழங்க வேண்டும், அப்போது நான் சுவர்க்கத்தில் நுழைய முடியும். நான் ஒரு மனிதனுக்கு 1000 ரூபாய் கடன் கொடுக்க வேண்டி இருக்கிறது, கொடுக்காமல் மௌத்தாகி இருந்தால் அந்த நேரத்திலே அவன் அந்த கடனை கேட்பான். பரஸ்பரம் பழி வாங்குவது என்றால் அதுதான் அர்த்தமாக இருக்கிறது. அந்த நேரத்தில் 1000 ரூபாயை கொடுப்பதற்கு பணம் இருக்குமா என்ற ஒரு கேள்வியை நாங்கள் கேட்டு பார்ப்போம். அவனை நாங்கள் கொலை செய்திருந்தால் நாங்கள் பாவ மன்னிப்பு அவனிடம் கேட்காத நிலையில், அல்லது அவனுடைய உறவினர்களுக்கு நாங்கள் பாவ மன்னிப்பை கொடுக்காத நிலையிலே, அல்லது அதற்குரிய தண்ட பணத்தை கொடுக்காத நிலையிலே நாங்கள் மௌத்தாக இருந்தால் அந்த பாலத்திலே அந்த மனிதன் எங்களுக்காக வேண்டி காத்துக் கொண்டிருப்பான். அல்லாஹு தஆலா சுப்ஹானல்லாஹ் எவ்வளவு பெரிய நீதியாளன் என்று பாருங்கள். அல்லாஹு தஆலா தனக்கு செய்யக்கூடிய அநியாயங்களுக்கு மன்னிப்பு வழங்கி இந்த மனிதர்கள் எல்லோரையும் பரிசுத்தப்படுத்தியதற்கு பின்னால் இந்த சுவர்க்கத்தை நோக்கி மனிதர்கள் சென்று கொண்டிருப்பார்களே, அந்த நேரத்தில் பாலத்திலே தடுத்து நிறுத்தப்படுவார்கள். கொலை செய்தமைக்காக, வட்டி வாங்கியமைக்காக, புறம் பேசியமைக்காக, மற்றவர்களுடைய காணிகளை அபகரித்தமைக்காக. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு தஆலா சொல்லுகின்ற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த உலகத்திலே அவர்கள் செய்த பரஸ்பர அநியாயங்களுக்காக வேண்டி அவர்கள் தடுத்து நிறுத்தப்படுவார்கள். ஹத்தா இதா நுக்கு வஹுதிபு, அவர்கள் பரிசுத்தப்படுத்தப்பட்டதற்கு பின்னால் தான், தூய்மைப்படுத்தப்பட்டதற்கு பின்னால் தான், உதினலஹும் பிதுஹூலில் ஜன்னா, சுவர்க்கத்திலே நுழைவதற்கு அவர்களுக்கு அனுமதி வழங்கப்படும் என்று கண்மணியான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். ரமலானுடைய காலத்தை அடைந்து கால் கடுக்க நின்று குர்ஆனை எல்லாம் ஓதிக்கொண்டு நாங்கள் அல்லாஹு தாலாவிடத்திலே கண்ணீர் மல்க பிரார்த்தி கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்திலே, நான் அல்லாஹு தாலாவுக்கு செய்திருக்கின்ற அந்த குறைபாடுகள் விஷயத்திலே அல்லாஹு தாலா என்னை மன்னிப்பான் சந்தேகமா கிடையாது, ஆனால் பள்ளி வாயிலுக்குள் வந்திருக்கின்ற சந்தர்ப்பத்திலே, தஹஜ்ஜுதுடைய நேரத்திலே எழும்பி இஸ்திக்பார் செய்கின்ற சந்தர்ப்பத்திலே, நான் யாருக்கும் அநியாயம் செய்திருக்கின்றேனா, யாருக்கும் கொடுக்க வேண்டிய ஹக்குகளை சரிவர கொடுத்து முடித்திருக்கின்றேனா என்று சிந்தித்துவிட்டு, அப்படி கொடுத்தில்லாவிட்டால் உடனடியாக அந்த நிமிஷமே அந்த ஹக்குகளை கொடுப்பதற்கு புறப்படாத வரைக்கும் அந்த பாவங்களுக்கு மன்னிப்பு கிடையாது என்பதை அழுத்தம் திருத்தமாக நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். சஹீஹ் புகாரியிலே வருகின்ற இன்னும் ஒரு ஹதீஸிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், மன் கானத் மதுலமத்துன் லி அகைஹி மின் இர்தஹி அவ் ஷைன் ஃபல்யதஹல்லல்ஹு மின்ஹு அல்யௌம் கபல் அல்லா யகூன தீனாரன் வலா திர்ஹமன் இன் கான லஹு அமலுன் ஸாலிஹுன் உஹித மின்ஹு பிக்கதரி மதுலமத்திஹி வ இன் லம் தகுன் ஹஸனாத்துன் உஹித மின் சய்யிஆதி ஸாஹிபிஹி ஃபஹுமில அலைஹி. சுபஹானல்லாஹ், எப்படி சொல்லி இருக்கிறார்கள், நாளை மறுமையிலே ஒரு நாள் வரப்போகிறது, அந்த நாள் எப்படிப்பட்டது தெரியுமா? மன்கானத் மதுலமத்துன் லியாஹி, யாராவது ஒருவர் தனது சகோதரனுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு அநியாயம் இருக்கிறது, அந்த அநியாயம் மானத்தின் மீது செய்யப்பட்ட ஒரு அநியாயம். நாங்கள் ஒரு மனிதனை பார்த்து சொல்லுகிறோம், அவன் விபச்சாரி என்று, அவன் மிகப்பெரிய களவெடுத்தான் என்று சொல்லுகிறோம், அவன் இப்படிப்பட்ட பாவங்களை எல்லாம் செய்து விட்டான் என்று அபாண்டமாக நாங்கள் சொல்லுகிறோம். ஆனால் அந்த பாவத்தை அவன் செய்யவில்லை என்றால் அந்த மனிதன் மீது நாங்கள் அத்துமீறி இருக்கின்றோம். அப்படியான பாவங்களை யாராவது செய்திருந்தால் உலகத்திலேயே அதற்கான பாவ மன்னிப்பை கேட்டு அதற்கு ஹலால் எடுத்துக் கொள்ளட்டும், அதிலிருந்து அவர்கள் விடுதலையாகி கொள்ளட்டும். கபில அல்லா யகூன தீனாரும் வலா திருஹமும், தீனாரோ திருஹமோ இல்லாத ஒரு நாள், அப்படிப்பட்ட ஒரு கியாமத்துடைய நாள் வருவதற்கு முன்னால் இந்த உலகத்திலேயே அதற்காக ஹலால் சொல்லிக் கொள்ளட்டும், சம்பந்தப்பட்டவர்களை அணுகி அந்த பாவ மன்னிப்பை எடுத்துக் கொள்ளட்டும். இன்கான லகு அமலும் சாலிஹ், அப்படி எடுத்துக் கொள்ளாவிட்டால் இந்த அடித்த மனிதன் இருக்கின்றானே, ஏசிய மனிதன் இருக்கின்றானே, இந்த அபாண்டம் சுமத்திய மனிதன் இருக்கின்றானே, அந்த மனிதனுக்கு ஏதாவது சாலிஹான அமல்கள் இருந்தால் அதில் இருந்து அவனுக்கு எடுத்துக் கொடுக்கப்படும். யாருக்கு எடுத்துக் கொடுக்கப்படும்? அந்த அநியாயத்துக்கு உள்ளாக்கப்பட்டவனுக்கு எடுத்துக் கொடுக்கப்படும். அப்படியும் அவனிடத்திலே நன்மைகள் இல்லை என்றால் இவனால் பாதிக்கப்பட்ட மனிதனுடைய பாவங்களிலிருந்து இவன் மீது சுமத்தப்படும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். எவ்வளவு பெரிய நீதியாளனாக அல்லாஹு தஆலா இருக்கிறான். அவன் மிகப்பெரிய அன்புள்ளவன், அடியார்களோடு மிகப்பெரிய இரக்கம் உள்ளவன் தான். ஆனாலும் அவனுடைய அடியார்களுக்கு யாராவது அநீதி இழைக்கிறார்கள் என்றால் அவன் நிச்சயமாக பொறுத்துக் கொள்ளவே மாட்டான். அவன் மிகவும் நுணுக்கமாக அந்த விஷயங்களை கவனிப்பான். எனவே சகோதரர்களே, பெரியார்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரும் பாவங்களுடைய பட்டியலிலே அடக்கி இருக்கின்ற அம்சங்களை நாங்கள் எடுத்து பார்த்தால், ஷிர்கை தவிர, அல்லாஹு தஆலாவுக்கு இணை வைப்பதை தவிர பெரும் பாவங்களுடைய பட்டியலிலே அடங்கப்பட்டிருக்கின்ற பெரும்பாலான பாவங்கள், 99 வீதமான பாவங்கள் மனிதர்கள் மனிதர்களுக்கு செய்யக்கூடிய அநியாயங்களாக இருக்கின்றன. அவற்றை பற்றி நாங்கள் சிந்திக்க வேண்டும். அவர்கள் அஸ்பஉல் மூதிகாத் என்று சொன்னார்கள், அழித்து விடக்கூடிய 7 வகையான பாவங்கள் என்று ஒரு ஹதீஸிலே சொல்லியிருக்கிறார்கள். இன்னும் சில ஹதீஸ்களிலே அதனை விடவும் தொகை அதிகமாக சொல்லப்பட்டிருக்கிறது. பின்வரும் பாவங்களை அவர்கள் அடுக்கிக் கொண்டே போனார்கள். அந்த பாவங்களுடைய தன்மைகளை நாங்கள் சிந்தித்து பார்ப்போம். சூனியம் செய்வது ஒரு பெரும் பாவம். சூனியம் செய்வது என்றால் என்ன? ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு செய்கின்ற அநியாயம். அவ்வாறு ஒரு மனிதன் சூனியம் செய்து விட்டால் சம்பந்தப்பட்ட மனிதனிடத்திலே சென்று மன்னிப்பு கேட்க வேண்டும். ஏ சகோதரனே, நான் உனக்கு சூனியம் செய்திருக்கிறேன், என்னை மன்னிப்பாயாக என்று சொல்லிவிட்டு தான் இந்த உலகத்திலிருந்து விடைபெற வேண்டும். இல்லாவிட்டால் நாளை மறுமையிலே அந்த பாலத்திலே மாட்டிக்கொள்ள வேண்டிய ஒரு துர்ப்பாக்கியமான நிலை அவனுக்கு ஏற்படும். சூனியம் செய்வது ஒரு பெரும்பாவம். ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை கொலை செய்வது ஒரு பெரும்பாவம். வட்டி எடுப்பது ஒரு பெரும்பாவம். அர்ரிபா அக்குலு மாலில் யதீம், அனாதைகளுடைய சொத்துக்களை புசிப்பது என்பது ஒரு பெரும்பாவம், ஒரு சின்ன பாவம் அல்ல. நாங்கள் எத்தனை பேரை, அனாதைகளை எமது கைவசம் வைத்திருக்கிறோம். அவர்களுடைய சொத்துக்கள் எங்களிடத்திலே அமானத்துக்களாக ஒப்படைக்கப்பட்ட சொத்துக்களாக இருக்கின்றன. அவற்றிலெல்லாம் மிகவும் நுணுக்கமாக, கவனமாக, ஜாக்கிரதையாக எங்களிலே எத்தனை பேர் நடந்து கொள்கிறார்கள் என்று நாங்கள் சிந்திக்க வேண்டிய கடமை இருக்கிறது சகோதரர்களே. மேலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கதுஃபுல் முஹ்ஸனாத்தில் காஃபிலாத், யாரெல்லாம் அப்பாவியான பெண்கள் மீது அபாண்டம் சுமத்துகிறார்களோ, அவதூறு சொல்கிறார்களோ, அவர்களும் பெரும்பாவம் செய்து விட்டார்கள் என்று சொன்னார்கள். உக்கூக்குல் வாலிதை, தாய் தகப்பனுடைய மனதை நோவிடிப்பது, அவர்களுக்கு கட்டுப்படாமல் இருப்பது, அவர்களை துன்புறுத்துவது, இவையெல்லாம் பெரும்பாவங்கள். லைலத்துல் கத்ருடைய இரவை எதிர்பார்த்திருக்கிறோம். லைலத்துல் கத்ருடைய இரவுக்கு நாங்கள் 27 நாள் என்று பெயர் வைத்திருக்கிறோம். நிச்சயமாக அது வேறொரு நாளாகவும் இருக்க முடியும். சில நேரங்களில் பள்ளிக்கு வருவதற்கு முன்னால் தாய் தகப்பனிடத்திலே சென்று மன்னிப்பு கேட்டு வர வேண்டும். அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய ஆடைகளையும் உணவையும் கொடுத்து விட்டுத்தான் பள்ளி வாயிலுக்கு வர வேண்டும். அவர்களுடைய மனதை புண்படுத்திய நிலையிலே அல்லாவிடத்திலே வந்து, ரப்பே ரஹ்மானே, நீ என்னை மன்னிப்பாயாக, எனக்கு பாவ மன்னிப்பு தருவாயாக என்று கேட்கின்ற பொழுது அல்லாஹு தஆலா என்ன சொல்லுவான்? என்னிடத்து சம்பந்தம் இல்லாத பாவம் ஒன்று பற்றி என்னிடத்திலே நீ முறையிட வந்திருக்கிறாய். சம்பந்தப்பட்டவர்கள் எங்கோ இருக்கிறார்கள், அவர்கள் மனதிலே கவலையை வரித்துக் கொண்டிருக்கிறார்கள், தண்ணீர் வடிக்கிறார்கள், அவர்களிடத்திலே சென்று நீ விடுதலையாகி விட்டு வா, அதற்கு பிறகுதான் உனக்கு மன்னிப்பு வழங்கப்படும் என்று ரப்பு ரஹ்மான் சொல்லிவிடுகின்ற சந்தர்ப்பத்திலே நாங்கள் எப்படி இந்த லைலத்துல் கத்ருடைய இரவிலே மன்னிப்பை பெற முடியும் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். மேலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உறவு ஜனங்களுடைய உறவுகளை துண்டித்து நடப்பது என்பதும் ஒரு பெரும் பாவம் என்று சொன்னார்கள். இந்த ரமலானுடைய மாதத்திலே பாவ மன்னிப்பு கோருகின்ற சந்தர்ப்பத்திலே என்னுடைய பெரியப்பா, என்னுடைய பெரியம்மா, சாச்சி சாச்சா, அல்லது நானா தம்பி, அல்லது தாத்தா, அல்லது தங்கையாக இருக்கலாம், இப்படிப்பட்டவர்கள், இவர்களுடைய பிள்ளைகள், இவர்களுடைய பிள்ளைகளுக்கும் எனக்கும் உள்ள உறவு என்னவாக இருக்கிறது என்று நாங்கள் ஆழமாக சிந்திக்க வேண்டும் சகோதரர்களே. அவர்களை பகைத்து கொண்ட நிலையில், அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகளை கொடுக்காத நிலையில் நாங்கள் ரமலானுடைய காலத்தில் வந்து பள்ளிக்குள் வந்து அல்லாவிடத்திலே மன்னிப்பு கேட்கின்ற சந்தர்ப்பத்தில் அவர்கள் கஷ்டப்படுகிறார்கள், வறுமையோடு இருக்கிறார்கள், அவர்களுக்கு வீடு கட்டிக் கொள்வதற்கு வசதி இல்லாமல் இருக்கிறது, அவர்கள் நோன்பு பிடிப்பதற்கு வசதி இல்லாமல் இருக்கிறது, சில உறவினர்கள் மிகப்பெரிய பஞ்சத்திலும் வறுமையிலும் இருக்கின்ற சந்தர்ப்பத்திலே உறவுகளை கவனிக்காத நிலையில், அவர்களுடைய மனதை புண்படுத்திய நிலையில் ஒரு மனிதன் நோன்பிருக்கிறான் என்றால், ஒரு மனிதன் பாவ மன்னிப்பு கேறுகிறான் என்றால், நிச்சயமாக அந்த மனிதனுடைய பாவ மன்னிப்பை பற்றி என்ன சொல்லுவது, இந்த மனிதன் எப்படி அல்லாஹு தஆலாவிடத்திலே தப்ப முடியும் என்று நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஷஹாதத்து ஸூர் பெரும்பாவங்களிலே இன்னும் ஒன்றுதான் பொய் சாட்சியம் சொல்வது. ஒரு மனிதன் ஒரு வழக்கிலே சம்பந்தப்பட்டிருக்கிறான், நிச்சயமாக அவன் தான் அநியாயம் செய்தவன், இருந்தாலும் அவனை காப்பாற்றுவதற்காக நீதிமன்றத்திலே ஏறி நீங்கள் அவனுடைய அற்பமான பணத்துக்கு மயங்கி அவன் உறவினன் என்பதற்காக வேண்டி, அவனை பாதுகாப்பதற்காக வேண்டி நீங்கள் ஒரு நீதிமன்றத்திலே ஏறி பொய் சாட்சியம் சொல்கிறீர்கள் என்றால், நீங்கள் குறிப்பிட்ட இன்னொரு மனிதனுக்கு செய்ய வேண்டிய ஒரு நீதியை கொடுக்காமல் அநீதிக்கு நீங்கள் வக்காலத்து வாங்கியிருக்கிறீர்கள் என்பது அர்த்தமாகும். நாளை மறுமையிலே பாலத்திலே சந்திக்க வேண்டி வரும், கன்ஃபரா எனப்படக்கூடிய அந்த பாலத்திலே நாங்கள் சந்திக்க வேண்டி வருமே. இப்படியான விஷயங்களை நாங்கள் பயந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். அல் யமீனுல் கமூஸ், அதே நேரம் பொய் சத்தியம் செய்வது, வியாபார கொடுக்கல் வாங்கல்களாக இருக்கலாம், சமூக உறவுகளாக இருக்கலாம், நாங்கள் பொய் சத்தியம் செய்கின்றோமே, அன்றாட வாழ்க்கையில் எத்தனை தடவை அவற்றிலே நாங்கள் சம்பந்தப்படுகிறோம் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு வியாபார பொருளை விற்கின்ற சந்தர்ப்பத்திலே அந்த வியாபார பொருள் உள்நாட்டிலே செய்யப்பட்டதாக இருக்கும், ஆனால் வெளிநாட்டிலே செய்யப்பட்டதாக அந்த பொருளை நாங்கள் பகிரங்கப்படுத்துகிறோம். அதனுடைய எக்ஸ்பயரி டேட் வந்து ஒரு 5 நாட்களுக்கு முன்னால் முடிந்ததாக இருக்கும், ஆனாலும் எங்களுடைய வியாபார பண்டத்தை பொய் சொல்லி நாங்கள் விற்கிறோம் என்றால் அதற்குத்தான் அல் யமீனுல் கமூஸ் என்று சொல்லப்படும். அது ஒரு பெரும் பாவம், சாதாரண பாவம் அல்ல. சக அடியார்களை ஏமாற்றுகின்ற ஒரு நிலை, அவர்கள் எங்களை நம்பிக்கை வைத்துத்தானே வியாபாரத்துக்கு வந்திருக்கிறார்கள், இப்படியான பாவங்களை செய்திருப்பவர்கள் இந்த ரமலானிலே எப்படி தௌபா கேட்பது என்று சிந்திக்க வேண்டும். கடந்த காலம் எப்படி போனாலும் எதிர்காலத்தை திட்டமிடுவதற்கான அருமையான ஒரு வாய்ப்பாக ரமலானை நாங்கள் பயன்படுத்த வேண்டும். பத்தரீக், வழிப்பறி கொள்ளையில் ஈடுபடுவது, அல் வசப், பகற்கொள்ளையிலே ஈடுபடுவது, அல் உலூல், பொது சொத்துக்களை, அரசாங்க சொத்தாக இருக்கலாம், தனியாருடைய சொத்தாக இருக்கலாம், இப்படிப்பட்ட சொத்துக்களை எல்லாம் திருடிக் கொள்வது, ரிஷ்வா எனப்படக்கூடிய இந்த லஞ்சத்திலே சம்பந்தப்படுவது, நமீமா எனப்படக்கூடிய கோல் சொல்வதிலே சம்பந்தப்படுவது எல்லாம் பெரும்பாவங்களாகத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. எத்தனை குடும்பங்கள் சீரழிந்திருக்கின்றன கோல் சொன்னதன் காரணமாக, எத்தனை அதிகாரிகள் தங்களுடைய வயிறை வளர்த்துக் கொண்டிருக்கிறார்கள் லஞ்சம் எடுப்பதன் காரணமாக. இவற்றையெல்லாம் பார்க்கின்ற பொழுது இஸ்லாம் என்பது ஒரு பூரண வாழ்க்கை திட்டம், மனிதனுக்கும் அல்லாஹு தஆலாவுக்கும் இடையிலான உறவை பற்றி மட்டும் சிந்திப்பதற்காக வேண்டி வந்த மார்க்கம் அல்ல இஸ்லாம். இஸ்லாம் என்பது மனிதர்களுடைய உறவுகளையும் கூட மிகவும் அழகான அடிப்படைகளின் மீது கட்டுவதற்காக வேண்டி வந்த ஒரு உன்னதமான புனிதமான ஒரு மார்க்கம். அது வெறுமனே ஒரு மதம் அல்ல, அது ஒரு பெரிய நாகரிகம், ஒரு பெரிய கலாச்சாரத்துக்கு வித்திடுவதற்காக வேண்டி வந்த ஒரு உன்னதமான மார்க்கம் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். ரமலான் அப்படியான ஒரு பயிற்சியை எங்களுக்கு தர வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை சொல்லி காட்டினார்கள், அலா உனபிஉக்கும் மின் அக்பரில் கபாயிர், பெரும்பாவங்களிலும் பெரும்பாவத்தை பற்றி உங்களுக்கு நான் சொல்லித்தரவா என்று கேட்டார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூன்று தடவை அவ்வாறு சொன்னார்கள். சஹாபாக்கள், யா ரசூலல்லாஹ், ஆம் சொல்லி காட்டுங்கள் என்று சொன்னார்கள். புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த ஹதீஸ் அல்லாஹு தாலாவுக்கு ஷிர்க் வைப்பது, தாய் தகப்பனுடைய மனதை நோவிடுத்து அவர்களுக்கு அநியாயம் செய்வது என்று சொல்லிவிட்டு அவர்கள் உட்கார்ந்து விட்டார்கள். நின்றுவிட்டு பிரசாரம் செய்து கொண்டிருந்த, பிரசங்கம் செய்து கொண்டிருந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனடியாக அமர்ந்து விட்டார்கள். ஏன் அமர்ந்தார்கள்? மூன்றாவது மிக முக்கியமான விஷயத்தை சொல்லுவதற்காக. கவுலுசூர், பொய் சாட்சியம் சொல்வது மிகப்பெரிய பாவங்களிலும் மிகப்பெரிய பாவமாக இருக்கிறது என்ற கருத்தை தான் அவர்கள் அமர்ந்து கொண்டு சொன்னார்கள். அதுவரைக்கும் இரண்டு விஷயங்களை நின்று கொண்டு சொன்னார்கள். அதனுடைய அர்த்தம் என்ன? சிறுக்கு வைப்பதனை விடவும் ஒரு மனிதன் பொய் சாட்சியம் சொல்வது என்பது பாரதூரமானது என்ற கருத்தை அவர்கள் சமூகத்துக்கு உணர்த்த விரும்பினார்கள் சகோதரர்களே. எனவே அப்படியான ஒரு பெரும் பாவத்தை நாங்கள் தவிர்ந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். சஹீஹ் புகாரியிலே வருகின்ற ஒரு ஹதீஸ், இத்தகைய தாவத்தல் மதுலூம் ஃபஇன்னஹு லைஸ பைனஹா வபைன அல்லாஹி ஹிஜாப், அநியாயத்துக்கு உட்பட்டவனுடைய பிரார்த்தனையை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், நிச்சயமாக அல்லாஹு தாலாவுக்கும் அவனுடைய அந்த பிரார்த்தனைக்கும் இடையிலே எந்த விதமான திரையும் கிடையாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்னும் ஒரு ஹதீஸிலே, வலௌகான காஃபிரன், அவன் காஃபிராக இருந்தாலும், அநியாயத்துக்கு உட்பட்டவன் ஒரு காஃபிராக இருந்தாலும், அவனுடைய ஒரு சாண் நிலத்தை அபகரித்திருக்கிறோம், அவனிடமிருந்து வட்டி எடுத்திருக்கிறோம், அவனிடமிருந்து லஞ்சம் எடுத்திருக்கிறோம், அவனுடைய மனது வெதும்பிக் கொண்டிருக்கிறது, அவன் அழுது கொண்டிருக்கிறான், அதுவே ஒரு பிரார்த்தனையாக பார்க்கப்பட்டு அல்லாஹு தாலா காபிற்கு உதவி செய்து முஸ்லிமுடைய அந்த தண்டனையை அந்த இடத்திலே அமுலாக்குவான் என்பதை மறந்துவிடக் கூடாது சகோதரர்களே. எனவே சிறுபாவங்களுக்காக வேண்டித்தான் மன்னிப்பு கேட்கலாம் ரமலானுடைய காலத்திலே. சிறுபாவங்கள் தான் எமது நன்மைகளால் அளிக்கப்படும் என்பதை மறந்துவிடக் கூடாது. சஹீஹ் புகாரியிலே வருகின்ற இன்னொரு ஹதீஸ், அஸ்ஸலவாத்துல் கம்ஸ் வல் ஜும்அத்து இலல் ஜும்அ வ ரமலான் இலல் ரமலான் முக்கஃபிராத்துல் லிமா பைனஹுன்ன இத ஜித்னிபத்தில் கபாயிர். சுப்ஹானல்லாஹ், இவ்வளவு தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். ஒரு ஜும்மாவுக்கும் இரண்டு மற்ற ஜும்மாவுக்கும் இடைப்பட்ட காலப்பிரிவிலே ஒரு மனிதன் செய்யக்கூடிய பாவங்கள், சிறுபாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் இந்த ஜும்மாவினுடைய வரக்கத்தின் காரணமாக. ஒரு ரமலானுக்கும் இன்னொரு ரமலானுக்கும் இடையில் செய்யப்படுகின்ற பாவங்கள் எல்லாம் அந்த ரமலானிலே செய்யப்படுகின்ற பாவ, அதாவது இடைப்பட்ட காலப்பிரிவிலே செய்யப்படுகின்ற பாவங்களுக்கு பிராயசித்தமாக அல்லது பாவ மன்னிப்பாக அமையும் என்று சொல்லிவிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பெரும்பாவங்கள் தவிர்க்கப்பட்டால் தான் இந்த சிறுபாவங்கள் கூட மன்னிக்கப்படும் என்ற கருத்தை அவர்கள் சொல்லி காட்டினார்கள். எனவே நாங்கள் மயங்கிவிடக் கூடாது, நாங்கள் தவறாக புரிந்து கொள்ளக் கூடாது. ரமலானிலே நோன்பிருந்து விட்டோம், எங்களுடைய சகல பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விட்டன, கண்ணீர் வடித்து விட்டோம், தஹஜ்ஜுடைய நேரத்திலே எழும்பி நாங்கள் அழுகிறோம், நாங்கள் பச்சாதாகப்படுகிறோம், நாங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட ஒரு மனிதனாக மாறிவிட்டோம் என்று சிந்திக்கிறோமே, நிச்சயமாக எங்களுக்கும் அடியார்களுக்கும் இடையில் இருக்கின்ற அந்த உறவுகள் எப்படி இருக்கின்றன என்று நாங்கள் பார்க்க வேண்டும். ஒரு நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே ஒரு ஜனாசா, ஒரு ஷஹீதாக்கப்பட்ட ஒரு மனிதனுடைய ஜனாசாவை பார்த்து எல்லா மக்களும் ஷஹீத் ஷஹீத் என்று சொல்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நிச்சயமாக அவன் ஷஹீத் அல்ல, அந்த மனிதனை நான் நரகத்திலே கண்டேன், அவன் இந்த பொது சொத்திலிருந்து திருடிய ஒரு மேலங்கியை அணிந்த வண்ணம் அவன் நரகத்தில் இருக்க நான் கண்டேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். பாருங்கள், அல்லாஹு தாலாவுடைய பாதையிலே ஜிஹாது செய்து தன்னுடைய உயிரை மாய்த்துக் கொண்ட அல்லது தனது உயிரை இழந்த ஒரு மனிதன் நரகத்தில் இருப்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்களே. அதற்கான காரணம் என்ன? அந்த மனிதன் பொது சொத்துக்களில் ஒன்றை, கனிமத்து எனப்படக்கூடிய பொது சொத்திலிருந்து ஒரு சின்ன ஆடையை திருடி கள்ளத்தனமாக அணிந்து கொண்டதன் காரணமாக அவனுக்கு நரகம் கிடைத்ததாக சொல்லப்படுகிறது என்றால் எவ்வளவு தூரம் பாரதூரமானது என்று சிந்தித்து பாருங்கள். இன்னும் ஒரு ஹதீஸிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யுகஃபரு லிஷஹீதி இல்லத் தைன், ஒரு ஷஹீத் அல்லாஹ்வுடைய பாதையிலே உயிர் தியாகம் செய்த ஒரு மனிதனுடைய சகல பாவங்களும் மன்னிக்கப்படும், அவருடைய கடனை தவிர என்று சொன்னார்கள். பாருங்கள், ஷஹீதாக கிடைப்பது என்பது எவ்வளவு பெரிய பாக்கியம் என்று. அந்த மனிதன் செய்த ஒரே ஒரு பாவம், அவன் மற்றவர்களுக்கு கடன் கொடுக்க வேண்டும். கடன் என்றால் என்ன? விருப்பத்தோடு பெறப்படுகின்ற பணம். அந்த பணத்தை திருப்பிச் செலுத்தாத நிலையில் கூட அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட மாட்டாது என்று கண்டென்றால், நாங்கள் மற்றவர்களிடமிருந்து அபகரித்துக் கொள்கின்ற பணம் வீணாக, அனாவசியமாக, கள்ளத்தனமாக, அவர்களுடைய மனதை விரும்பாமல் எடுக்கின்ற பணங்களுடைய நிலை என்ன என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு நாள் ஒரு ஜனாசா கொண்டு வரப்படுகிறது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபைக்கு. அவர்கள் சொல்லுகிறார்கள், உங்களுடைய இந்த தோழருடைய கடன் ஏதாவது இருக்கிறதா என்று கேட்கிறார்கள். சஹாபாக்கள் சொல்கிறார்கள், தீனாரானி யா ரசூலுல்லாஹ், இரண்டு தீனார்கள் அவர் கொடுக்க வேண்டும் கடனாக என்று சொல்கிறார்கள். சல்லுவாலா சாஹிபிக்கும், நான் தொழுவிக்க மாட்டேன், நீங்களே தெளிவித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார்கள். இரண்டே இரண்டு தீனார்கள், இரண்டு தீனார்கள் களவெடுத்த பணம் அல்ல, கடனாக எடுத்த பணம். அதனை திருப்பி செலுத்தாத வரைக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் அதற்கு ஜனாசா தொழுவிக்க மாட்டேன் என்று. அந்த நேரத்திலே அபூ கத்தாதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், ஹுமா அலைய யா ரசூலல்லாஹ், அந்த இரண்டு திர்ஹங்களையும் அல்லது தீனார்களையும் நான் பொறுப்பெடுத்துக் கொள்கின்றேன் என்று சொன்ன பொழுதுதான் அவருடைய ஜனாசாவுக்காக வேண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜனாசா தொழுவித்தார்கள் என்று நாங்கள் வரலாற்றிலே பார்க்கின்றோம் சகோதரர்களே. எனவே இந்த புனிதமான ரமலானுடைய மாதத்திலே சிறு பாவங்களுக்காக வேண்டி நாங்கள் மன்னிப்பு கேட்கின்ற அதே நேரத்திலே பெரும் பாவங்களாக இருக்கின்ற அடியார்களோடு சம்பந்தப்பட்டிருக்கின்ற இந்த பாவங்களுக்காக வேண்டியும் மன்னிப்பு கேட்க வேண்டும். அவ்வாறு மன்னிப்பு கேட்கின்ற சந்தர்ப்பத்திலே புறம் பேசியிருந்தால், கோல் சொல்லியிருந்தால், அல்லது அவரை பற்றி அபாண்டம் சுமத்தியிருந்தால் சம்பந்தப்பட்டவரிடத்திலே சென்று இப்படி இப்படியெல்லாம் பேசியிருக்கின்றேன், எனவே என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்ல வேண்டும். அபாண்டமாக அதாவது ஏதாவது பொருட்களை அபகரித்திருந்தால் அவற்றையெல்லாம் திருப்பி ஒப்படைக்க வேண்டும். ஒரு சாண் நிலத்தை எடுத்தால் அதுவும் கூட நாளை மறுமையிலே ஏழு பூமிகளாக அவனுடைய கழுத்திலே போடப்படும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருப்பதன் காரணமாக நாம் பண விஷயத்திலும் வார்த்தை விஷயத்திலும் எண்ணங்கள் விஷயத்திலும் கூட மற்றவர்களுக்கு அநியாயம் இழைக்காதவர்களாக இந்த ரமலானை விட்டு வெளியேறக்கூடிய பாக்கியத்தை ரப்பு எங்களுக்கு தருவானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, சிறிய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ், இந்த ரமலானுடைய காலத்திலே யாருக்கெல்லாம் நாங்கள் ஹக்குகளை கொடுக்க வேண்டும் என்று இருக்கிறதோ அவர்களுக்கெல்லாம் எமது ஹக்குகளை கொடுத்து உன்பால் நெருங்கக்கூடியவர்களாக எம் அனைவரையும் ஆக்குவாயாக. யா அல்லாஹ், என்னை புனிதர்களாக மாற்றுவாயாக. இந்த ரமலானுடைய காலத்திலே இந்த புனிதமான மத்தியிலே இருந்து கேட்கிறோம் யா அல்லாஹ், பசியோடு பட்டினியோடு கேட்கின்றோம் யா அல்லாஹ், உன்னை விசுவாசித்ததன் காரணமாக உனது கடமையை ஏற்று நோன்பிருந்திருக்கிறோம் யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. இந்த நாட்டிலும் சர்வதேச ரீதியாகவும் யாரெல்லாம் இஸ்லாத்துக்கு எதிராக சூழ்ச்சிகளிலே ஈடுபடுகிறார்களோ அவை அனைத்தையும் தவிடுபொடியாக்கி விடுவாயாக. முஸ்லீம்களுக்கு பக்கபலமாக இருப்பாயாக, முஸ்லீம்களை ஐக்கியப்படுத்துவாயாக. மௌத்தாகக்கூடிய சந்தர்ப்பத்திலே கலிமாவோடு மௌத்தாகக்கூடிய பாக்கியத்தையும் அனைவருக்கும் தந்தருள்வாயாக. நாளை மறுமையிலே உன்னை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தையும் அனைவருக்கும் தந்தருள்வாயாக. சுவர்க்கத்தை எங்களுக்கு நசீபாக்குவாயாக. ஆமீன், ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.